டெங்கு காய்ச்சல் அல்லது எலும்பு முறிவு காய்ச்சல் மனிதர்களிடையே டெங்கு வைரஸால் ஏற்படும் ஒரு அயனமண்டல தொற்று நோய் ஆகும். இது கொசுக்களால் பரவுகிறது. இந்நோய் வந்தால் கடும் காய்ச்சலுடன் கடுமையான மூட்டு வலி, தசைவலி, தலைவலி, தோல் நமைச்சல் போன்ற உணர்குறிகள் ஏற்படும். தொற்று நோய் தீவிரமடைந்த நிலையில் உயிருக்கு தீங்கு விளைவிக்கும் டெங்கு, குருதிப்போக்கு காய்ச்சல் மற்றும் டெங்கு அதிர்ச்சி கூட்டறி குறி என்பன உண்டாகும். இது உயிர் ஆபத்துகளை விளைவிக்கக்கூடிய ஒரு கொடிய நோயாகும். இது உடலை மிகவும் வருத்தும் நோய் ஆகையால் என்பை முறிக்கும் காய்ச்சல் எனவும் அழைக்கப்படும். வடக்கு அர்ஜென்டினா, வடக்கு ஆஸ்திரேலியா, பங்களாதேஷ், பார்போடஸ், பொலிவியா, பெலிஸ், பிரேசில், கம்போடியா, கொலம்பியா, கோஸ்டாரிக்கா, கியூபா, பிரான்ஸ், கௌதமாலா, குயனா, கெய்டி, இந்தியா, இந்தோனேஷியா, இலங்கை போன்ற வறண்ட உலர் வெப்ப வலய நாடுகளில் இந்நோய் பெரும்பாலும் பரவுகிறது. தீ நுண்மவியல். டெங்கு காய்ச்சலின் நோய்காரணி ஒரு தீ நுண்மம் ஆகும். இது ஒரு ஆர்என்ஏ தீ நுண்மம் ஆகும். இது மஞ்சள் தீநுண்ம குடும்பம் மஞ்சள் தீநுண்ம பேரினத்தை சார்ந்தது. மஞ்சள் காய்ச்சல் தீநுண்மம், மேற்கு நைல் தீநுண்மம், யப்பானிய மூளையழற்சி தீநுண்மம் போன்றனவும் மஞ்சள் தீநுண்ம பேரினத்தில் அடங்குகின்றன. இவை நோய்க்காவிகளால் காவப்பட்டு ஒருவரிடமிருந்து இன்னொருவருக்கு பரப்பப்படுகின்றது. பெரும்பாலும் கணுக்காலிகளால் காவப்படுகின்றன. எனவே கணுக்காலிகள் காவும் தீநுண்மங்கள் எனும் ஆங்கில பெயரை சுருக்கியதன் மூலம் உருவான ஆர்போ எனும் பெயர் கொண்டும் அழைக்கப்படுகின்றன. டெங்கு தீநுண்மத்தின் மரபணுத் தொகை 11,000 நியூக்ளியோடைடு அடிக்கூறுகளை கொண்டுள்ளது. இவை 3 வெவ்வேறு புரத மூலக்கூறுகளை உருவாக்குவதில் மரபணுக்குறியாக பயன்படுகின்றன. இப்புரத மூலக்கூறுகளே தீநுண்ம துகளை உருவாக்குகின்றன. ஏனைய 7 வகையான புரத மூலக்கூறுகள் தொற்று நோய்க்கு உட்பட்டவரின் உயிரணுக்குகளில் தீநுண்மத்தின் பெருக்கத்திற்கு தேவைப்படுகின்றன. டெங்கு தீநுண்மத்தின் இனத்தில் 4 வகையான குருதிப்பாய வகைகள் உள்ளன. இந்த 4 வகையும் தனித்தனியே முழு அளவிலான நோயை ஏற்படுத்த வல்லன. ஒரு குறிப்பிட்ட குருதிப்பாய வகையால் பாதிக்கப்பட்ட ஒருவருக்கு ஆயுள் முழுவதும் அக்குருதிப்பாய வகையிலிருந்து நோய் எதிர்ப்பு கிடைக்கின்றது. ஏனைய 3 வகையில் இருந்தும் நோய் எதிர்ப்பு உருவான போதிலும் அவை குறுகிய காலத்திற்கே நீடிக்கின்றன. டெங்கு தீநுண்மத்தில் இருந்து முற்றுமுழுதாக நோய் எதிர்ப்பு உருவாக வேண்டுமெனில் குறித்த நபர் ஒருவருக்கு இந்நான்கு குருதிப்பாய வகை தீநுண்மங்களும் நோயை உருவாக்கி இருக்க வேண்டும். ஆனால் 2 முறை தொற்று ஏற்படுவது நோயாளிக்கு மிக கடுமையான பாதிப்பை உண்டாக்கும். DENV1 குருதிப்பாய வகையால் தொற்று ஏற்பட்டு மீண்டும் DENV2 அல்லது DENV3 தொற்று ஏற்படல், DENV3 முதலில் தொற்று ஏற்பட்டு பின்னர் DENV2 தொற்று ஏற்படல் போன்றவற்றில் கடுமையான விளைவுகள் ஏற்படும். நோய்க்காவி. ஏடிஸ் எனப்படும் பேரினத்தை சார்ந்த பல இனங்கள் இந்நோயின் நோய்க்காவி ஆகும். தீநுண்மத்தால் பாதிக்கப்பட்ட ஏடிஸ் வகை கொசுக்களால், குறிப்பாக ஏடிஸ் எகிப்தியால் இந்நோய் பரவுகிறது. இக்கொசுவை இலகுவில் அடையாளம் காணக்கூடிய சிறப்பம்சமாக கருநிற காலில் வெள்ளை வரிகள் காணப்படும். இக்கொசுக்கள் பொதுவாக பகலிலேயே மனிதர்களை கடிக்கின்றன. பொதுவாக விடியற்காலையிலும் பிற்பகலிலும் இக்கொசுக்கள் கடிக்கின்றன. டெங்கு தீநுண்மம் காவும் வேறு வகை ஏடிஸ் இனங்களாவன ஏடிஸ் அல்போபிக்டஸ், ஏடிஸ் பாலினிசினியஸ், ஏலிஸ் ஸ்கல்டரிஸ். மனிதனே முதன்மை வழங்கியாக இருப்பினும் குரங்கினத்தின் இடையேயும் தீநுண்மங்கள் சுற்றி வருகின்றன. ஒரு தரம் கொசு கடிப்பதே நோய் உண்டாவதற்கு வழிகோலும். நோயுள்ள ஒருவரை கடித்த உடனேயே நோயற்றவரை இக்கொசு கடிக்குமாயின் தீநுண்மங்கள் பரவக்கூடும். இதைவிட பெண் கொசு தனது குருதி உணவை நோய் தொற்றியுள்ளவரிடம் இருந்து பெற்ற பின்னர் கொசுவின் குடற்கலங்களை தீநுண்மங்கள் அடைகின்றன. 8 to 10 days கழித்து கொசுவின் ஏனைய இழையங்களுக்கு தீநுண்மங்கள் பரவுகின்றன. இவ்வகையில் உமிழ்நீர் சுரப்பியையும் அவை சென்றடைகின்றன. நோயில்லாத ஒருவரை இக்கொசுக்கள் கடிக்கும்போது தீநுண்மங்கள் செறிந்த தமது உமிழ்நீரை அவருக்குள் செலுத்துகின்றன. இதன் மூலம் அவரும் தொற்றுக்கு உள்ளாகின்றார். எனவே கொசுவானது உடனேயோ அல்லது 8 to 10 days சென்ற பின்னரோ நோய்க்காவியாக தொழிற்படுகின்றது. இத்தீநுண்மங்கள் கொசுவுக்கு கேடுதனும் விளைவுகள் ஏற்படுத்துவதில்லை. இவை கொசுவின் ஆயுட்காலம் முழுவதிலும் தொற்றி இருக்கின்றன. மனிதனுக்கு அருகாமையில் உள்ள செயற்கையான நீர்நிலை தேக்கங்களில் முட்டையிடுவதை ஏடிஸ் எகிப்திக் கொசுக்கள் விரும்புகின்றன. எனவே தமது குருதி உணவை இவைகள் பெற்றுக்கொள்ள முடியும். குருதி மாற்றீடு, உறுப்பு மாற்றீடு போன்ற சந்தர்ப்பங்களிலும் நோய் தொற்றுள்ள குருதி மூலம் டெங்கு தீநுண்மங்கள் பரவுகின்றன. கர்ப்பிணி தாயில் இருந்து சேய்க்கும் அல்லது பிறப்பின் போதும் பரவிய நிகழ்வுகள் அறியப்பட்டுள்ளன. இது ஒருவரிடம் இருந்து மற்றவருக்கு நேரடி தொடுகை மூலம் பெரும்பாலும் பரவுவதில்லை. எனினும் வழமைக்கு மாறாக அத்தகைய நிகழ்வுகளும் அவதானிக்கப்பட்டுள்ளன. எளிதில் பாதிப்படைபவர். குழந்தைகளிலும் சிறுவர்களிலும் கடுமையான நோய் உண்டாகுகின்றது. ஆண்களை காட்டிலும் கூடுதலாக பெண்கள் பாதிப்படைகின்றனர். நீரழிவு, இழை நோய் போன்ற நீண்டகால நோய்கள் உள்ளவர்களுக்கு இந்நோய் மிகவும் உயிருக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பாதிப்பை உண்டாக்கும். நோயியல். டெங்கு தீநுண்மத்தை காவும் கொசு ஒருத்தரை கடிக்கும் போது அக்கொசுவின் உமிழ்நீருடன் தோற்பகுதிக்கு தீநுண்மம் செல்கின்றது. பின்னர் வெண்குருதி அணுக்களுடன் ஒட்டிக்கொண்டு அவற்றின் உள்ளே நுழைந்து இனம் பெருக்குகின்றது. வெள்ளை அணுக்கள் இதற்கு மறுவினையாக இனம் பெருக்கலை தடுப்பதற்குரிய இன்டர்பெரோன் போன்ற சமிக்கை புரதங்களை தயாரிக்கின்றன. இதுவே காய்ச்சல் போன்ற அறிகுறிகள் தென்படுவதற்கு காரணம் ஆகின்றது. கடுமையான தொற்றில் தீநுண்மத்தின் தன் பிரதி அமைத்தல் மிகையாகின்றது. கல்லீரல், எண்பு மஜ்ஜை போன்ற பல்வேறு உறுப்புகள் பாதிக்கப்படுகின்றன. குருதி குழாயில் இருந்து நீர்மங்கள் வெளியே கசிய தொடங்குகின்றன. குருதி குழாய் சுவரின் ஊடு புகவிடுத்தன்மை கூடுவது இதற்கு காரணமாகின்றது. இவற்றின் காரணமாக குருதி குழாய்களுக்குள் குறைவான அளவு குருதி உடலில் சுற்றோற்றத்துக்கு உட்படுகின்றன. இதனால் குருதி அழுத்தம் குறைகின்றது. முக்கிய உறுப்புகளுக்கு போதிய அளவு குருதி விநியோகம் கிடைப்பது தடைபடுகின்றது. எண்டு மஜ்ஜையின் பாதிப்பால் குருதி சிறு தட்டுகளின் எண்ணிக்கையில் குறைவு ஏற்படுகிறது. எனவே குருதி உறைதலை கட்டுப்படுத்தும் தொழிற்பாட்டுக்கும் பாதிப்பு ஏற்படுகிறது. இதனால் குருதி பெருக்கு உண்டாகும் தீங்கு ஏற்படுகின்றது. தீநுண்மம் தன் பிரதி அமைத்தல். தோளின் உள்ளே வந்தடைந்த தீ நுண்மம் இலங்கர்கான் உயிரணுக்களுடன் பிணைப்பை ஏற்படுத்தி கொள்கின்றன. தீ நுண்மங்களின் சூளுறையில் உள்ள புரதங்கள் இலங்கர்கான் உயிரணுக்களில் உள்ள புரத ஏற்பிகளுடன் பிணைப்பை ஏற்படுத்தி உயிரணு உள்வாங்கல் முறை மூலம் அவற்றுள் புகுகின்றன. இதன் போது தீ நுண்மம் அகவுடல் எனும் உடல் வடிவ பகுதியால் சூழப்பட்டு குழிய முதலுருவை அடைகின்றது. அங்கே அமிழத்தன்மை கூடுகின்றது. இதன் போது தீநுண்ம தூள் உரை புரதம் தனது வடிவத்தை மாற்றுகின்றது. இச்செயற்பாடு அகவுடலில் இருந்து தீநுண்மம் வெளியேற உதவுகின்றது. இப்போது சூழ் உரை அகன்று தீநுண்மம் புரத உரையுடன் வெளியே வருகின்றது. புரத உரையும் உடைந்து அகன்றுவிட தீநுண்மத்தின் ஆரண்ய இலைகள் வெளியேறி அகக்கழு உரு சிறுவலையை அடைகின்றது. அங்கே புதிய தீநுண்மத்துக்கான புரதம் தொகுக்கப்படுகின்றது. முதிர்ச்சி அடையாத தீநுண்ம துகள்கள் கொள்கிச்சிக்கலுக்கு எடுத்து செல்லப்படுகின்றன. இறுதியில் தொற்றுக்குட்பட்ட உயிரணுவில் இருந்து உயிரணு வெளித்தள்ளல் முறை மூலம் முதிர்ந்த பல தீநுண்மங்கள் வெளியேறி வேறு உயிரணுக்களை நாடுகின்றன. சில தீநுண்ம குருதிப்பாய வகைகள் இன்டர்ஃபெரோன் உருவாகும் வேகத்தை குறைக்கின்றன என்று அறியப்பட்டுள்ளது. இன்டர்ஃபெரோன்கள் நோய் எதிர்ப்பு தொகுதியை எச்சரிக்கை செய்யும் வேளையில் பிற பொருள் எதிரிகள் தீ உயிரணுக்கள் உருவாக்கப்படுகின்றன. இவை தீநுண்மம் உள்ள உயிரணுக்களை தாக்குவதற்கு செல்கின்றன. வெவ்வேறுபட்ட பிற பொருளெதிரிகள் உருவாக்குகின்றன. அவற்றுள் சில தீநுண்ம புரதங்களுடன் பிணைப்பை ஏற்படுத்தி அவற்றை தின்குழியங்களுக்கு அனுப்பி தின்குழியாமை முறை மூலம் அகற்ற உதவுகின்றன. இம்முயற்சி சில வேளை பிழைத்தால் தீநுண்மங்கள் தின்குழியங்களால் அழிக்கப்படுவதற்கு பதிலாக தின்குழியங்கள் உள்ளேயே நுழைந்து பல்கி பெருகும். நோயின் அறி உணர்குறிகள். முதன் முதலில் நோயின் தொற்றுக்குள்ளானவர் பெரும்பாலும் அறி உணர்குறிகளின்றி காணப்படுவர் அல்லது கேடில்லாத காய்ச்சல் மட்டுமே இருக்கும். ஏனையோர் டெங்குவின் மரபார்ந்த அறிகுறிகளை கொண்டிருப்பர். அவையாவன: திடீரென அதிகரித்துச் செல்லும் மிகையான காய்ச்சல், தலைவலி, கண் பின்பகுதி வலி, உடல் வலி, களைப்பு, வாந்தி, குமட்டல், தொண்டை புண், சுவையில் மாற்றம், தோல் தடித்து சிவப்படைந்து சினைப்பு உண்டாதல். இவர்களுள் சிறிய பகுதியினர் நோய் கடுமையாகி காணப்படுவர். ஏற்கனவே ஒரு குருதிப்பாய வகை தீநுண்மத்தால் பாதிப்புற்ற சிறிய விதமான மக்களில் மீண்டும் பிறிதொரு குருதிப்பாய வகை தொற்று ஏற்படின் குருதி குழாய்களில் சிதைவு ஏற்பட்டு குருதி போக்கு உண்டாகும் தீவிளைவு உண்டு. இத்தகைய நிலைமை டெங்கு குருதி போக்கு காய்ச்சல் எனப்படும். நோயரும்பு காலம் 3-16 நாட்களாகும். சராசரியாக 4-7 நாட்கள். எனவே அயன மண்டல பகுதிகளிலிருந்து வேறு பகுதிகளுக்கு பயணம் செய்பவர் அங்கு வருகை தந்து 14-16 நாட்களுக்குள் மேற்பட்டால் டெங்கு காய்ச்சல் ஏற்பட வாய்ப்பில்லை. அதே வேளையில் அக்குறிப்பிட்ட காலப்பகுதியில் அறிகுறிகள் தென்படின் டெங்கு காய்ச்சலாக இருக்கலாம் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டியது முக்கியமானது. அறுதியிடல். நோய் தொற்று பரவியுள்ள ஊர் பகுதிகளில் நோயாளியின் அறிகுறிகளையும் மருத்துவரின் பரிசோதனையும் வைத்து அறுதியிடப்படுகின்றது. எனினும் ஆரம்ப கட்ட நோய் பருவத்தை ஏனைய தீநுண்ம நோய்களில் இருந்து வேறுபடுத்தி அறிவது சுலபமாக இராது. சரியான அறுதியிடலுக்கு காய்ச்சலுடன் பின்வரும் அறிகுறிகளில் குறைந்தபட்சம் இரண்டேனும் இருத்தல் வேண்டும். குமட்டலும் வாந்தியும், தோல் சினைப்பு, உடல் வலி, குறைவான வெண்குருதி அணுக்கள், நேரான குருதியடக்கு வடப்பரிசோதனை அல்லது அட்டவணையில் காட்டப்பட்டுள்ள ஏதாவது எச்சரிக்கை குறிகள். எச்சரிக்கை குறிகள் கடுமையான நோய் உருவாக முன்னர் தோன்றும். குருதியடக்கு வடப்பரிசோதனை உடனடியாக நோயை கண்டறிய துணை போகின்றது. குருதி அழுத்தமானியின் குருதியடக்கு வடத்தை ஏறத்தாழ 100 மில்லிமீட்டர் இரச அழுத்தத்தில் 5 நிமிடங்களுக்கு மேற்கையில் வைத்திருக்க வேண்டும். பின்னர் அவ்விடத்தில் சிவப்பு புள்ளிகள் தோன்றுகின்றனவா என்பதை அவதானிக்க வேண்டும். அதிக எண்ணிக்கையிலான புள்ளிகள் தோன்றின் குருதியடக்கு வடப்பரிசோதனை நேரானது, அதாவது டெங்கு குறித்த நபருக்கு இருக்கலாம் என்று அறியலாம். சிக்கன்குனியா நோயிலிருந்து டெங்குவை வேறுபடுத்தலில் சிக்கல்கள் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆய்வுக்கூட பரிசோதனை. ஆய்வுக்கூட பரிசோதனையில் முழுமையான குருதி அணுக்கள் எண்ணிக்கை கணக்கில் எடுக்கப்படும். நோயின் ஆரம்ப காலத்தில் வெண் குருதி அணுக்கள் குறைவடைவதை அவதானிக்கலாம். அதன் பின்னர் குருதி சிறு தட்டுக்கள் குறைவது தோன்றும். அஸ்பார்டேட் அமினோ டிரான்ஸ்பரன்ஸ், அலனின் அமினோ டிரான்ஸ்பரன்ஸ் போன்ற நொதிகளின் அளவுகள் மிகையாகும். இவை ஆரம்ப காலத்தில் உயர்வடைய தொடங்கி 2 வாரத்தில் உச்சநிலையை அடையும். நோயின் கடுமை கூடும்போது குருதிப்பாயம் குறைவதால் குருதியின் அடர்த்தி கூடும். இதை சிவப்பணு கனவளவு வீதம் கூடியிருப்பதை வைத்து உறுதி செய்யலாம். அல்புமின் புரதம் குருதியில் குறைந்துள்ளதும் இங்கு அவதானிக்கலாம். மருத்துவரின் நேரடி பரிசோதனை மூலம் பெரிதளவில் ஏற்பட்டுள்ள நுரையீரல் உறை நீரேற்றம் மற்றும் வயிற்றில் நீர்கோர்ப்பு என்பவற்றை அறியலாம். எனினும் மீயொழி நோட்டம் மூலம் துவக்கத்திலேயே அறியலாம். இது அதிர்ச்சி வருவதை முதற்கூட்டியே அறிய வழிவகுக்கின்றது. சிறுநீர் பரிசோதனையில் சிறுநீருடன் குருதி சேர்ந்திருப்பதை அவதானிக்கலாம். சிறுநீர், குருதி, மூளை தண்டுவட திரவம் போன்றவற்றை நுண்ணுயிரியல் ஆய்வு பரிசோதனைக்கு அனுப்புதல் வேறு நோய்களுடன் இருந்து வேறுபடுத்திக் கொள்ள உதவுகின்றது. நெஞ்சரை எக்ஸ் கதிர் படம் மூலம் நுரையீரல் உறை நீரேற்றம் உள்ளதென்பது உறுதிப்படுத்தப்படும். நுண்ணுயிரியல் ஆய்வுக்கூட பரிசோதனை. ஆய்வுக்கூடத்தில் தீ நுண்மத்தை வேறுபடுத்தி அவதானிக்கலாம். இதற்கு உயிரணுவில் தீ நுண்மம் வளர்த்தல், கருவமில ஆய்வு, தீ நுண்ம பிற பொருள் எதிரியாக்கியை அல்லது பிற பொருள் எதிரிகளை கண்டறிதல் துணை போகின்றது. ஆனால் இத்தகைய பரிசோதனைகள் மிகவும் செலவு கூடிய காரணத்தால் எல்லா இடங்களிலும் நடத்தப்படுவதில்லை. பண்டுவ முறை. நோய்க்கான குறிப்பிட்ட மருந்து இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை. எனினும் பெரும்பாலும் இந்நோய் 2 வாரங்களில் குணமாகி விடுகிறது. நல்ல ஓய்வு, நிறைய நீர்ம உணவு உட்கொள்ளுதல், காய்ச்சலுக்கு தகுந்த மருந்து உட்கொள்ளுதல் போன்றவை நோயின் கடுமையை குறைக்க உதவும். மருத்துவமனையில் செய்யும் சிறை மூல நீர்ம ஈடு குருதி பரிமாற்றம் போன்றவை நோயை கட்டுப்படுத்துகின்றது. மருத்துவமனையில் அனுமதிக்கலாமா இல்லையா என்பது எச்சரிக்கை குறிகளை வைத்து தீர்மானிக்கப்படுகின்றது. காய்ச்சலுக்கு பாராசிட்டமால் பயன்படுத்தப்படுகின்றது. ஆஸ்பிரின், இயக்க ஊக்கி மருந்துகள், அலர்ச்சிக்கு எதிரான ஸ்டெராய்டு இல்லாத மருந்துகள் அறவே பயன்படுத்துதல் கூடாது. ஏனெனில் இவை குருதி போக்கை மேலும் மிகையாக்கிவிடும். மேலும் தசைவலியை ஊசி போடுதல் போன்ற குருதி பெருக்கை ஏற்படுத்தவல்ல மருத்துவ முறைகள் தவிர்க்கப்படல் வேண்டும். நோயின் மீள்நிலை பருவத்தில் சிறை வழியான நீர்மம் செலுத்துதல் நிறுத்தல் அவசியமாகின்றது. ஏனெனில் இப்பருவத்தில் நீர்ம அதிகரிப்பு நிலை உண்டாகும். சித்த மருத்துவம். பாதிக்கப்பட்ட நோயாளி நிலவேம்பு குடிநீர், பப்பாளி இலைச்சாறு, மலைவேம்பு சாறுகளை காலை மாலை ஆகிய இரண்டு வேளை அருந்துவதன் மூலம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து இரத்தத்தில் உள்ள தட்டை அணுக்களின் அளவு குறையாமல் பாதுகாக்கப்படுவதாக சித்த மருத்துவம் கூறுகின்றது. தடுப்பு முறைகள். டெங்கு காய்ச்சலை உண்டாக்கும் தீநுண்மத்தில் 4 குருதிப்பாய வகைகள் உண்டு. எனவே ஒருத்தருக்கு 4 முறைகள் இக்காய்ச்சல் வரக்கூடும். இதனால் டெங்கு காய்ச்சலுக்கான தடுப்பூசி முறை இன்னமும் ஆய்வில் உள்ளது. தடுப்பூசி இல்லாத காரணத்தால் டெங்கு நோயை பரப்பும் கொசுவில் இருந்து பாதுகாத்துக் கொள்வதே இன்றியமையாத தடுப்பு முறையாகும். கொசு உருவாகாமல் தடுப்பதற்கு சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ளுதல், அவற்றின் வசிப்பிடத்தை முற்று முழுவதாக அழித்தல், வசிப்பிடத்தில் இனம் பெருகாது கட்டுப்படுத்துதல் என்பன முக்கியமானது. சுற்றுப்புறத்தில் தேங்கு நீர்நிலைகளை கண்டறிந்து அவற்றை வெறுமைப்படுத்துதல் அல்லது நீர் தேங்கி உள்ள அத்தகைய இடங்களில் பூச்சிக்கொல்லி மருந்துகளை தெளித்தல், உயிரியற் கட்டுப்பாட்டு காரணிகளை இடல் போன்ற கொசுக்களின் பெருக்கத்தை தடுக்கின்றது. பூச்சிக்கொல்லி மருந்துகளால் மாந்தருக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை கருதுமிடத்து தேங்கிய நீர்நிலைகளை வெறுமைப்படுத்தும் முறையே சாலச்சிறந்தது. தோலை மூடக்கூடிய உரிய ஆடைகளை அணிவது, தூங்கும்போது கொசுவலை உபயோகிப்பது, கொசுக்கடிக்கு எதிரான களிம்பு, கொசுவரத்தி சுருள் போன்ற கொசு விரட்டிகள் பயன்படுத்துதல் என்பன கொசு கடிக்காமல் பாதுகாத்து கொள்ள உதவும். வரலாறு. டெங்குவாக இருக்கக்கூடிய காய்ச்சல் நோய் ஒன்று முதன் முதலில் சீன மருத்துவ அறிகுறிகள் என்சைக்ளோபீடியாவில் சின் பேரரசு காலத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. பறக்கும் பூச்சிகளுடன் தொடர்புடைய நீர் நச்சுமையால் இது ஏற்பட்டுள்ளதாக அங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. டெங்குவாக கருதப்படக்கூடிய காய்ச்சலுடன் கூடிய பரந்த தொற்று நிகழ்வு ஒன்று முதன் முதலில் 1635 மேற்கிந்திய தீவுகளில் நடந்ததாக பதியப்பட்டுள்ளது. 1779-80 ஆண்டு பகுதியில் முதலாவது டெங்கு என உறுதி செய்யப்பட்ட தொற்று நிகழ்வு ஆசியா, வட அமெரிக்கா, ஆப்பிரிக்கா போன்ற பகுதிகளில் ஏறத்தாழ ஒரே நேரத்தில் நிகழ்ந்தது. 1889 அமெரிக்க மருத்துவர் பெஞ்சமின் ரஷ், 1880 ஆண்டு பிலடெல்பியாவில் நிகழ்ந்திருக்கக்கூடிய டெங்கு தொற்று நிகழ்வு பற்றி குறிப்பிட்டுள்ளார். இவர் அதன் அறிகுறிகளை வைத்து எலும்பு முறிப்பு நோய் என்று பெயரிட்டார். 1820 முற்பகுதிகளில் கிழக்கு ஆப்பிரிக்காவில் டெங்குவாக இருக்கக்கூடிய தொற்று நிகழ்வு நிகழ்ந்தது. இதனை சுவாக்கிலி மொழியில் கெட்ட ஆவியால் திடீரென உண்டாகும் என பொருள்படும் கி டெங்கா பேபோ என்று அழைத்தனர். 1827-28 கரீபியனில் நிகழ்ந்த தொற்று நிகழ்வின் பின்னர் சுபானியா கரீபியர்களால் டெங்கு என்று அழைக்கப்பட்டது. 1906 ஏடிஸ் கொசுவால் இது காவப்படுகின்றது என்று அறியப்பட்டது. இரண்டாம் உலகப் போரின் பின்னர் பெரும்படியான தொற்று நிகழ்வுகள் நிகழ்ந்தன. இந்த மீன் கொசுவின் குடம்பிகளை தின்னும். ஆராய்ச்சிகள். டெங்கு நோயை தடுக்க அல்லது ஒழிக்க பல ஆராய்ச்சிகள் உலகின் பல பாகங்களிலும் செய்யப்பட்டு வருகின்றன. நோய்க்காவிகளின் கட்டுப்பாடு, தீநுண்மத்திற்கான தடுப்பு மருந்து உருவாக்கம், வைரசுக்கு எதிரான மருந்துகள் கண்டுபிடிப்பு என பல வழிகளிலும் ஆராய்ச்சியாளர்கள் தமது முயற்சியை மேற்கொண்டு வருகின்றனர். கப்பி எனும் ஒரு வகை மீன் வகைகளை தேங்கி கிடக்கும் நீர்நிலைகளில் வளர்ப்பது, அவை கொசுக்களின் குடம்பிகளை தின்னுவதன் மூலம் கொசுக்களின் இனவிருத்தி கட்டுப்படுத்தப்படுகின்றது. இம்முயற்சி ஓரளவு வெற்றியை தந்துள்ளது என அறியப்படுகின்றது.